ஓம் சாந்தி. 9/12/2025. இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு எல்லையற்ற செல்வத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இனிமையான தந்தையை நீங்கள் அன்பாக நினைத்தால் தூய்மையாக ஆகிவிடலாம். கேள்வி: விநாசத்தின் நேரம் நெருங்கி வருகிறது என்பதன் அடையாளம் என்ன? பதில்: விநாசத்தின் நேரம் நெருங்கினால் நம்முடைய தந்தை வந்துவிட்டார் என அனைவருக்கும் தெரிந்து கொண்டே போகும். இப்பொழுது புதிய உலகின் ஸ்தாபனை, பழைய உலகின் அழிவு ஏற்பட போகிறது என்பது பலருக்கும் காட்சிகள் கூட கிடைக்கும். துறவிகள், அரசர்கள் போன்றோருக்கு ஞானம் கிடைக்கும். எல்லையற்ற தந்தை வந்துவிட்டார் என்பதை கேட்கும் போது அவரே சத்கதி அளிப்பார் என்றால் பலர் வருவார்கள். செய்தித்தாள்கள் மூலமாக பலருக்கு செய்தி கிடைக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவராகி கொண்டே போவீர்கள். ஒரு பாபாவின் நினைவில் அதீந்திரிய சுகத்தில் இருப்பீர்கள். பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து எங்காவது அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. இதை யார் கூறுகிறார்கள் மற்றும் யாருக்கு கூறுகிறார்கள்? ஆன்மீக குழந்தைகளே, பாபா அடிக்கடி ஆன்மீகம் என்று ஏன் கூறுகிறார்? ஏனென்றால் இப்பொழுது ஆத்மாக்கள் போக வேண்டும். பிறகு மீண்டும் இந்த உலகத்தில் வரும்பொழுது சுகம் கிடைக்கும். ஆத்மாக்கள் இந்த அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தியை போன கல்பத்திலேயே பெற்றனர். இப்பொழுது மீண்டும் இந்த ஆஸ்தி திரும்பவும் கிடைக்கிறது. அவ்வாறு திரும்பி கிடைக்கும் பொழுதுதான் சிருஷ்டி சக்கரமும் மீண்டும் ரிப்பீட் ஆகிறது. அனைத்தும் திரும்ப நடக்கிறது அல்லவா? எது முடிந்ததோ அது திரும்பவும் நடக்கிறது. அந்த நாடகம் கூட ரிப்பீட் ஆகிறது. ஆனால் அதில் மாற்றம் செய்ய முடியும். ஏதாவது வார்த்தைகள் மறந்து விட்டார்கள் என்றால் பிறகு அதை உருவாக்கி போடுகிறார்கள். அதற்கு பயோஸ்கோப் என்று பெயர். இதில் எதையும் மாற்ற முடியாது. இது உருவாக்கப்பட்ட நாடகம். அந்த நாடகத்தை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்று கூற முடியாது. இந்த நாடகத்தை புரிந்து கொள்வதால் அதுவும் புரிய வருகிறது. இப்பொழுது பார்க்கின்ற நாடகங்கள் அனைத்தும் பொய்யானது என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். கலியுகத்தில் பார்க்கக்கூடிய பொருட்கள் எதுவும் சத்தியுகத்தில் இருக்காது. சத்தியுகத்தில் என்ன நடந்ததோ அது மீண்டும் சத்தியுகத்தில் தான் நடக்கும். இந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் போன்றவை மீண்டும் பக்தி மார்க்கத்தில் தான் நடக்கும். எந்த விஷயம் பக்தி மார்க்கத்தில் நடக்கிறதோ அது ஞான மார்க்கம், அதாவது சத்தியுகத்தில் நடக்காது. எனவே இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து நீங்கள் சொத்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒன்று, லௌகீக தந்தையிடமிருந்தும் நீங்கள் சொத்தை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். பரலௌகீக தந்தையிடமிருந்தும் சொத்து கிடைக்கிறது. மற்றபடி அலௌகீக தந்தையிடமிருந்து சொத்து கிடைக்காது என தந்தை புரிய வைத்திருக்கிறார். இவரே அவரிடமிருந்துதான் சொத்தை அடைகிறார். புதிய உலகத்தின் சொத்தை எல்லையற்ற தந்தை இவர் மூலமாகத்தான் கொடுக்கிறார். இவர் மூலமாக தத்தெடுப்பதால் இவரை தந்தை என்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட லௌகீக மற்றும் பரலௌகீக தந்தை இருவரும் நினைவிற்கு வருகிறார்கள். இவரை நினைவு செய்வதில்லை. ஏனென்றால் இவரிடமிருந்து சொத்து கிடைப்பது இல்லை. அப்பா என்ற வார்த்தை சரியாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரம்மாவும் படைப்பு அல்லவா? படைப்பிற்கு படைப்பவரிடமிருந்து சொத்து கிடைக்கிறது. உங்களை கூட சிவபாபா தான் படைத்தார். பிரம்மாவையும் அவர்தான் படைத்தார். சொத்து படைப்பவரிடமிருந்து கிடைக்கிறது. அவர் எல்லையற்ற தந்தை. பிரம்மாவிடம் எல்லையற்ற சொத்து இருக்கிறதா? பாபா இவர் மூலமாக புரிய வைக்கிறார். இவருக்கும் சொத்து கிடைக்கிறது. சொத்தை அடைந்து உங்களுக்கு கொடுக்கிறார் என்பது கிடையாது. நீங்கள் இவரையும் நினைக்காதீர்கள் என பாபா கூறுகிறார். இந்த எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது. லௌகீக தந்தையிடமிருந்துதான் எல்லைக்கு உட்பட்ட சொத்து கிடைக்கிறது. பரலௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட சொத்து கிடைக்கிறது. சிவா பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்பது புத்தியில் இருக்கிறது. மற்றபடி பிரம்மா பாபாவின் சொத்து என்று எதை கூறுவோம்? புத்தியில் சொத்து நினைவிற்கு வருகிறது அல்லவா? இது எல்லையற்ற ராஜ்யம், அவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அவர் பெரிய தந்தையாவார். என்னை நினைக்காதீர்கள், என்னிடம் எந்த சொத்தும் இல்லை உங்களுக்கு கொடுப்பதற்கு என்று இவரும் கூறுகிறார். யாரிடமிருந்து சொத்து கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்யுங்கள், அவரே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்கிறார். லௌகீக தந்தையின் சொத்திற்காக எவ்வளவு சண்டை நடக்கிறது! இங்கேயோ சண்டைக்கான விஷயம் எதுவும் இல்லை. தந்தையை நினைக்கவில்லை என்றால் எல்லையற்ற சொத்தும் கிடைக்காது. தன்னை ஆத்மா என உணருங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த ரதத்திற்கும் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்தால் உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கும் என்று கூறுகிறார். இதற்குதான் நினைவு யாத்திரை என்று பெயர். தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு தன்னை அஷரீரி என உணருங்கள். இதில்தான் கடின உழைப்பு இருக்கிறது. படிப்பிற்காக கடின உழைப்பு வேண்டும் அல்லவா? இந்த நினைவு யாத்திரையினால் நீங்கள் அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆகிறீர்கள். அவர்கள் உடல் மூலமாக யாத்திரை செய்கிறார்கள். இது ஆத்மாவின் யாத்திரையாகும். இது பரம்தாமம் செல்வதற்கான உங்களுடைய யாத்திரையாகும். பரம்தாமம் அல்லது முக்தி தாமத்திற்கு உங்களை தவிர யாரும் இம்முயற்சி இல்லாமல் செல்ல முடியாது. யார் நன்கு நினைவு செய்கிறார்களோ அவர்கள்தான் போக முடியும். மேலும் அவர்கள்தான் உயர்ந்த பதவியையும் அடைவார்கள். அனைவரும் செல்வார்கள், ஆனால் அவர்கள் பதீதமானவர்கள் அல்லவா? ஆகையால் அழைக்கிறார்கள். ஆத்மா நினைக்கிறது. சாப்பிடுவது குடிப்பது அனைத்தையும் ஆத்மாதான் செய்கிறது. இந்த சமயம் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும். இதுவே கடின உழைப்பு. உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடைக்காது. மிகவும் எளிது, ஆனால் மாயை எதிர்க்கிறது. யாருடைய அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் உடனே இதில் ஈடுபட்டு விடுகிறார்கள். சிலர் தாமதமாகவும் வருவார்கள். புத்தியில் நன்கு பதிந்து விட்டால் நாம் இந்த ஆன்மீக யாத்திரையில் ஈடுபட்டிருக்கிறோம் போதும் என கூறுவார்கள். இவ்வாறு தீவிர வேகத்தில் ஈடுபட்டு விட்டால் நன்கு ஓட முடியும். வீட்டில் இருந்தாலும் மிகவும் இது நல்ல விஷயம் என்று புத்தியில் தோன்றும். நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து பதீத பாவனர் தந்தையை நினைக்கிறேன், பாபாவின் கட்டளைப்படி நடந்தால் தூய்மையாக முடியும். நிச்சயம் மாறலாம். முயற்சியின் விஷயம் மிகவும் எளிது, பக்தி மார்க்கத்தில் மிக கடினமாக இருக்கிறது. இங்கே உங்களுடைய புத்தியில் நாம் பாபாவிடம் திரும்ப போக வேண்டும் என்பது இருக்கிறது. பிறகு இங்கே வந்து விஷ்ணுவின் மாலையில் சுழல்வோம். மாலையை கணக்கிட்டு பார்ப்போம். பிரம்மாவின் மாலை இருக்கிறது, விஷ்ணுவின் மாலை இருக்கிறது, ருத்ரனுடையதும் இருக்கிறது. முதன் முதலில் புது சிருஷ்டியினுடையவர்கள் அல்லவா? மற்றவர்கள் அனைவரும் பின்னால் வருகிறார்கள், கடைசியில் சுழற்றப்படுகிறார்கள். உங்களுடைய குலம் உயர்ந்த குலம் எது என்று கேட்பார்கள். நீங்கள் விஷ்ணுவின் குலம் என்பீர்கள். உண்மையில் நாம் விஷ்ணுவின் குலத்தினராக இருந்தோம். பிறகு சத்ரிய குலத்தினர் ஆகிறோம். பிறகு அதிலிருந்து வம்சங்கள் தோன்றியது. இந்த ஞானத்தின் மூலமாக எப்படி வம்சங்கள் தோன்றியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். முதன் முதலில் ருத்ர மாலை உருவாகியது. உயர்ந்ததிலும் உயர்ந்த வம்சம். இது உங்களுடைய மிக உயர்ந்த குலம் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். முழு உலகிற்கும் நிச்சயம் செய்தி கிடைக்கும் என்று கூட புரிந்து கொள்கிறீர்கள். பகவான் நிச்சயமாக எங்கேயோ வந்திருக்கிறார், ஆனால் தெரியவில்லை என்று பலர் கூறுகிறார்கள். கடைசியில் அனைவருக்கும் தெரிய வரும். செய்தித்தாள்களிலும் வரும். இப்பொழுது சிறிது போடுகிறார்கள். ஒரே செய்தித்தாளை அனைவரும் படிக்கிறார்கள் என்பது கிடையாது. நூலகத்தில் படிக்க முடியும். சிலர் 2-4 செய்தித்தாள்கள் கூட படிக்கிறார்கள். சிலர் முற்றிலும் எதையும் படிப்பது இல்லை. தந்தை வந்திருக்கிறார் என்பது விநாசத்தின் நேரம் நெருங்கும் பொழுது அனைவருக்கும் தெரிய வரும். புதிய உலகத்தின் ஸ்தாபனை, பழைய உலகத்தின் அழிவு நடக்கிறது. பலருக்கு காட்சிகள் கூட கிடைக்கலாம். நீங்கள் சந்நியாசிகள் ராஜாக்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும், அநேகருக்கு செய்தி கிடைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை வந்துவிட்டார், அவரே சத்கதியை கொடுப்பவர் என்பதை கேட்கும் பொழுது அநேகர் வருவார்கள். இதுவரை செய்தித்தாள்களில் இவ்வாறு மனதிற்கு பிடித்த வகையில் எதுவும் வரவில்லை. யாராவது வருவார்கள், விசாரிப்பார்கள், நாம் ஸ்ரீமத் படி சத்யுகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இது உங்களுடைய புதிய மிஷன். நீங்களே ஈஸ்வரிய இயக்கத்தின் ஈஸ்வரிய குலத்தினர். கிறிஸ்தவ இயக்கங்களில் எப்படி கிறிஸ்தவ குலத்தினர் உருவாகிறார்களோ அதுபோல நீங்கள் ஈஸ்வரிய குலத்தை சார்ந்தவர்கள். ஆகவேதான் அத்தீந்திரிய சுகத்தை கோப கோபியரிடம் கேளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தையை நினைக்க வேண்டும், வேறு யாரையும் நினைக்க கூடாது. ஒரு தந்தைதான் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அவரே கீதையின் பகவான். அனைவருக்கும் இந்த பாபாவின் அழைப்பு அல்லது செய்தியை அடியுங்கள். மற்ற விஷயங்கள் அனைத்தும் ஞான அலங்காரம் ஆகும். இந்த சித்திரங்கள் அனைத்தும் ஞானத்தின் அலங்காரம், பக்தியினுடையது கிடையாது. மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக பாபாவே வந்து இதை உருவாக்கி இருக்கிறார். இந்த சித்திரங்கள் அனைத்தும் மறைந்து போய்விடும். மற்றபடி இந்த ஞானம் ஆத்மாவில் இருக்கிறது. பாபாவிற்கும் இந்த ஞானம் இருக்கிறது. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பக்தி மார்க்கத்தை கடந்து ஞான மார்க்கத்தில் வந்துள்ளீர்கள். நம்முடைய ஆத்மாவில் இந்த நடிப்பு இருக்கிறது, அது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் நாம் தந்தையிடமிருந்து ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தந்தையே வந்து இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டி இருந்தது. ஆத்மாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே செல்வோம், அடைவோம். பிறகு மீண்டும் புதிய உலகத்தில் பாகம் ரிப்பீட் ஆகும். ஆத்மாவின் அனைத்து பதிவுகளையும் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பிறகு அது அனைத்தும் முடிந்துவிடும். பக்தி மார்க்கத்தின் நடிப்பு கூட முடிந்துவிடும். பிறகு சத்தியுகத்தில் உங்களுடைய நடிப்பு என்னவோ அது நடக்கும். என்ன நடக்கும் என்பதை பாபா தெரிவிப்பது இல்லை. எது நடந்ததோ அது நடக்கும். சத்தியுகம் என்பது, புதிய உலகம் என்பது புரிய வைக்கப்படுகிறது. நிச்சயம் அங்கே அனைத்தும் புதியதாக, சதோ பிரதானமானதாக, மலிவாக இருக்கும். போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே நடக்கும். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு எவ்வளவு சுகம் இருக்கிறது என பார்க்கிறீர்கள். வைர வைடூரியங்களின் பணம் அதிகமாக இருக்கிறது, செல்வம் இருக்கிறது என்றால் சுகமும் இருக்கிறது. இங்கே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம், அங்கே ஒப்பிட முடியாது. இந்த இடத்தின் விஷயங்கள் அங்கே மறந்து போகும். இது புது விஷயங்கள் ஆகும். பாபாதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் அங்கே போக வேண்டும். அங்கே செயல்பாடுகள் அனைத்தும் நின்று விடுகிறது. கணக்கு வழக்கு அனைத்தும் முடிந்து விடுகிறது. பதிவு முடிந்து விடுகிறது. ஒரே ஒரு ரெக்கார்டு மிக பெரியதாகும். ஆத்மாவும் மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பதிவு இருக்கிறது. ஆத்மா அழிவற்றது. இவைகளுக்கு அதிசயம் என்றுதான் கூறலாம். இவ்வாறு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் வேறு எதுவும் கிடையாது. சத்யுகம் திரேதாயுகத்தின் சமயத்தில் பாபா ஓய்வில் இருப்பார் என்று கூறுகிறார்கள். நாம் முழு சுற்றிலும் நடிக்கிறோம். அனைவரையும் விட அதிகமாக நம்முடைய பாகமே இருக்கிறது. எனவே பாபா உயர்ந்த சொத்தை கொடுக்கிறார். 84 பிறவிகள் கூட நீங்கள்தான் எடுக்கிறீர்கள். நம்முடைய பாகமே இப்படிதான். வேறு யாரும் அதை நடிக்க முடியாது. அதிசயமான விஷயங்கள் அல்லவா ஆத்மாக்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். இதுவும் அதிசயமாகத்தான் இருக்கிறது. ஆத்மா ஆண் பெண் என்று கூற முடியாது. சரீரத்தை எடுக்கும் பொழுதுதான் ஆண் பெண் என்று கூற முடிகிறது. ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள் என்றால் சகோதர சகோதரன் ஆகிவிடுகிறார்கள். நிச்சயம் சொத்தை அடைவதற்காக சகோதர சகோதரன் ஆவார்கள். ஆத்மா பாபாவின் குழந்தை அல்லவா? தந்தையிடமிருந்து சொத்தை அடைகிறார்கள் என்றால் ஆன் என்று கூறுவர். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையிடமிருந்து சொத்தை அடைய உரிமை இருக்கிறது. அதற்காக தந்தையை நினைக்க வேண்டும், தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்கள். ஆத்மா ஆத்மாவாக தான் இருக்கிறது. அது ஒரு பொழுது மாறுவது இல்லை. மற்றபடி ஷரீரம்தான் சில நேரம் ஆணினுடையதாகவும் சில நேரம் பெண்ணினுடைய ஷரீரமாகவும் எடுக்கிறது. இது பெரிய குழப்பமான ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வேறு யாரும் சொல்ல முடியாது. தந்தையிடமிருந்து அல்லது குழந்தைகளாகிய உங்களிடமிருந்துதான் கேட்க முடியும். பாபா குழந்தைகளாகிய உங்களிடம்தான் பேசுகிறார். முன்பு அனைவரையும் சந்தித்தார், அனைவரிடமும் பேசினார். இப்பொழுது செய்து செய்து கடைசியில் யாரிடமும் பேசுவது இல்லை. குழந்தைகள் அப்பாவை வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? குழந்தைகள்தான் படிக்க வைக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் பலருக்கு சேவை செய்து அழைத்து வருகிறீர்கள். இவர்கள் பலரை தனக்கு சமமாக மாற்றி அழைத்து வருகின்றனர் என பாபா புரிந்து கொள்வார். இவர் பெரிய ராஜாவாக மாறுவார். இவர் சிறிய ராஜா ஆவார். நீங்கள் ஆன்மீக சேனையர். அனைவரையும் ராவணனுடைய சங்கிலியில் இருந்து விடுவித்து தன்னுடைய அமைப்பில் அழைத்து வருகிறீர்கள். யார் எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவு பலன் கிடைக்கிறது. யார் எவ்வளவு பக்தி செய்கிறார்களோ அவர்களே அதிகமாக புத்திசாலி ஆகிறார்கள், மேலும் ஆஸ்தியும் அடைகிறார்கள். படிப்பு மிகவும் எளிதானது. புரிந்து கொள்வதும் புரிய வைப்பதும் கூட எளிதானது. கடினமான விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் ராஜ்யம் ஸ்தாபனையாகிறது. அதில் அனைவரும் வேண்டுமல்லவா? முயற்சி செய்ய வேண்டும். நாம் உயர்ந்த பதவியை பெறலாம். மரண உலகத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி அமர உலகத்திற்கு போக வேண்டும். எவ்வளவு படிக்கிறீர்களோ அவ்வளவு அமரபுரியில் உயர்ந்த பதவியை பெறலாம். பாபாவிடம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் இவரே அன்பிலும் அன்பான பொருள், அன்பின் கடலாக உள்ளார். ஒரே மாதிரியான அன்பு இருக்க முடியாது. சிலர் நினைக்கிறார்கள், சிலர் நினைப்பதும் இல்லை. சிலருக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற பெருமிதம் இருக்கிறது. மிக பெரிய ஆர்வமாகும். இது பல்கலைக்கழகம் என்று யாருக்காவது தெரிவிக்க வேண்டும். இது ஆன்மீக படிப்பாகும். இது போன்ற படங்கள் வேறு எந்த பள்ளியிலும் காண்பிக்கப்படுவது இல்லை. ஒவ்வொரு நாளும் மேலும் படங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதை மனிதர்கள் பார்க்கும் போதே புரிந்து கொள்வார்கள். ஏனி படம் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் தேவதா தர்மத்தை சார்ந்தவராக இல்லை என்றால் அவர்களுக்கு புரியாது. யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களுக்கு அம்பு பாயும். நம்முடைய தேவதா தர்மத்தின் இலையாக யார் இருக்கிறார்களோ அவர்களே வருவார்கள். இவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களால் உணர முடியும். சிலரோ அப்படியே சென்று விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். யார் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களே மனதில் இடம் பிடிப்பார்கள், சிம்மாசனத்தில் அமர்வார்கள். இன்னும் போக போக உங்களுக்கு அதிகமான காட்சிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் இருப்பீர்கள். உலகிலோ ஐயோ ஐயோ என்ற குரல் அதிகமாக கேட்கும். இரத்த ஆறு பெருகும். சக்திசாலியான சேவையாளர்கள் ஒரு பொழுதும் பசியில் இறக்க மாட்டார்கள். ஆனால் இங்கேயே நீங்கள் வனவாசத்தில் இருக்க வேண்டும். சுகம் அங்கே கிடைக்கும். குமாரியை வனவாசத்தில் அமர வைக்கிறார்கள் அல்லவா? மாமியார் வீட்டிற்கு சென்று அதிகமாக அணிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்ற பெருமிதம் இருக்கிறது. அதுவே சுகதாமம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, மாலையில் சுழற்றப்பட வேண்டும் என்றால் ஆத்ம உணர்வுடையவராகி தீவிரமான வேகத்தில் நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். பாபாவின் கட்டளைப்படி நடந்து தூய்மையாக வேண்டும். பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து பலரை தனக்கு சமமாக மாற்றம் செய்யக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். இங்கே வனவாசத்தில் இருக்க வேண்டும். ஐயோ ஐயோ என்ற கடைசி காட்சிகளை பார்ப்பதற்கு மகாவீராக வேண்டும். வரதானம் பந்தனங்களின் கூண்டினை உடைத்து ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான டிரஸ்டி ஆவீர்களாக ஷரீரத்தின் அல்லது சம்பந்தத்தின் பந்தனம்தான் கூண்டாகும். கடமையை நிறைவேற்றுவது என்பதையும் கூட பெயரளவில் மட்டுமே கடைபிடிக்க வேண்டுமே அன்றி பற்றுதலுடன் அல்ல. அப்பொழுதுதான் பந்தனமற்றவர் என்று கூறுவார்கள். யார் டிரஸ்டியாகி நடக்கிறார்களோ அவர்களே பந்தனம் இல்லாதவர்கள். எந்த ஒரு எனது என்ற தன்மை இருந்தாலும் அவர்கள் கூண்டில் அடைக்கப்பட்டவர்கள்தான். இப்பொழுது கூண்டு பறவையிலிருந்து ஃபரிஷ்தா ஆகிவிட்டீர்கள். எனவே எங்குமே சிறிதளவு கூட பந்தனம் இல்லாமல் இருக்கட்டும். மனதின் பந்தனம் கூட இருக்கக்கூடாது. என்ன செய்வது, எப்படி செய்வது, விரும்புகிறேன் ஆனால் நடப்பது இல்லை, இது கூட மனதின் பந்தனமாகும். எப்பொழுது மறுவாழ்வு உடையவராகிவிட்டீர்களோ பிறகு எல்லா விதமான பந்தனங்களும் முடிந்து போய்விட்ட நிலையில் என்றுமே ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸ்லோகன் எண்ணங்களை மீதப்படுத்தினீர்கள் என்றால் சமயம் சொற்கள் எல்லாம் இயல்பாகவே மீதமாகிவிடும். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாதீத் நிலை என்றால் கர்மத்தின் எந்த ஒரு பந்தனத்தின் ஈர்ப்பிலிருந்து கூட விலகியிருப்பது. இப்பேற்பட்ட அனுபவங்களை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். எந்த ஒரு காரியமும் கவர்ச்சிக்க கூடாது. மேலும் செய்த பிறகு வெளிப்படும் பலன் கூட நம்மை கவர்ச்சிக்க கூடாது. முற்றிலும் விலகிய நிலையின் அனுபவம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி மற்றவர் யாரோ செய்வித்தார் மற்றும் நான் செய்தேன் கருவியாக இருப்பதில் கூட அந்த விலகிய தன்மை அனுபவம் ஆக வேண்டும். எது நடந்து முடிந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு விலகியவராக ஆகிவிடுங்கள்.